மேற்கூறிய அறிவிப்புகள் மற்றும் நலத்திட்டங்கள் அனைத்தும் சீரும் சிறப்புமாக செயல்படுவதற்கு நான் இப்போ சொல்ல போகிற செயலாக்கங்கள் நீங்கள் எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சில்ட்ரன், இரண்டாவதாக செலெக்ஷன் கிரிட்டேரியா, மூன்றாவதாக சான்ஷன் ப்ரொசீஜர், நான்காவதாக ஸ்கூல் எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன், ஐந்தாவதாக ஹையர் எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன், ஆறாவதாக ரெசிடென்ஷியல் ஸ்பெஷலிட்டிஸ் டு சில்ட்ரன், ஏழாவதாக மானிட்டரிங் கமிட்டி அண்ட் ஃபாலோ அப் மெக்கானிசம், ஏழாவதாக மானிட்டரிங் கமிட்டி. இப்படிப்பட்ட தலைப்புகளின் வழியை நாம் தெரிந்து கொண்டால் எப்படி குழந்தைகளுக்கு இந்த நலத்திட்டங்கள் அறிவிப்புகள் அனைத்தும் சீரும் சிறப்புமாக சென்றடைய வைக்கலாம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இதில் முதலாவதாக ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சில்ட்ரன். இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சில்ட்ரன் என்ற தலைப்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட அளவிலான பணிக்குழுவை நியமிக்கப்பட வேண்டும், அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல் டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி என்று சொல்வார்கள். இந்த கமிட்டியில் தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருப்பார், செயலாளராக மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் இருப்பார், உறுப்பினர்களாக ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் இருப்பார், அடுத்த உறுப்பினராக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருக்கும் கிரைம் அகைன்ஸ்ட் உமன் அண்ட் சைல்டு விங்கை சார்ந்த ஏடிஎஸ்பி லெவலில் இருக்கிறவர் ஒரு அலுவலர் உறுப்பினராக இருப்பார், அடுத்து மாவட்ட சமூக நல அலுவலர் உறுப்பினராக இருப்பார், மாவட்ட குழந்தைகள் நல குழு தலைவர் அல்லது உறுப்பினர் ஒருவர் உறுப்பினராக இருப்பார், கடைசி இடத்தில் மாவட்ட ஆட்சியரால் தெரிவு செய்யப்பட்ட மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுகின்ற குழந்தைகளின் இல்லங்களை சார்ந்த ஒரு இல்ல நிர்வாகியை மாவட்ட ஆட்சியர் பரிந்துரையின் பேரில் இந்த குழு இயங்கும். இந்த குழுவின் முக்கிய பணிகள் பொறுப்புகள் என்னவென்று பார்த்தோமானால், இந்த குழு அமைக்கப்பட்ட முதல் கூட்டத்திலேயே ஸ்டார்ட் ஸ்டே ஹோம் என்று சொல்லக்கூடிய டெம்பரவரி ஷெல்டரை ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட அளவில் பெண் குழந்தைகளுக்கு என்று தனியாக ஸ்டார்ட் ஸ்டே ஹோமும், ஆண் குழந்தை தனியாக ஸ்டார்ட் தேவமும் அமைக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது விஷயமா நாம பார்க்க போவது, இந்த மாவட்ட அளவிலான பணிக்குழுவானது வாரத்திற்கு ஒரு முறை கூடணும் அல்லது தேவையின் அடிப்படையில் கூடணும். 15 நாட்களுக்கு ஒரு முறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள குழந்தைகளின் விவரங்களின் மீது ஆய்வு செய்து இந்த ஆய்வு அறிக்கை மாவட்ட ஆட்சியர் மூலமாக மாநில அளவில் இருக்கும் சமூக பாதுகாப்புத்துறை ஆணையாளருக்கு அறிக்கை அனுப்பப்பட வேண்டும். அடுத்த பாயிண்டாக நாம் பார்ப்பது, இந்த கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு அவர்களின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பினை உறுதி செய்யும் நோக்கத்தோடு அந்த குழந்தைகளை மாவட்ட குழந்தைகள் நல குழுமத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும். மாவட்ட குழந்தைகள் நல குழுமத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் மாவட்ட குழந்தைகள் நல குழுவே அவர்களின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு உறுதி செய்யப்படும். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களின் குழந்தைகள் டெம்பரவரி ஷெல்டரில் அனுமதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு உளவியல் ரீதியான ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டும். கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை அந்த மைய சிகிச்சைக்கு சேர்க்கை செய்வதற்கு பரிந்துரை செய்யப்பட வேண்டும். சிகிச்சை முடிந்த பிறகு அவர்களுக்கு ஊட்டச்சத்துக்களை உறுதி செய்யப்பட வேண்டும். இவை அனைத்து செயல்பாடுகளும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் முக்கிய பங்கெடுத்து மருத்துவத்துறையுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த குழுவானது அரசு வழிமுறைகளை முறையாக பின்பற்றப்படுகின்றதா, அரசினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பயனாளிகளுக்கு உரிய நிவாரணங்கள் சென்றடைகின்றதா என்பதையும் உறுதி செய்யும் நிலையில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் செயல்படுவார். இந்த குழுவானது பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் குடும்பங்களுக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த குழந்தைகளின் குடும்பங்களுக்கு சான்றிதழ்கள் பெற்று தருவதில் உதவிகரமாக இருக்கப்பட வேண்டும். மாவட்டத்தில் அனைத்து பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சார்ந்த குழந்தைகளுக்கு மாவட்ட குழந்தைகள் நல குழுவே பொறுப்பெடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இரண்டாவதாக செலெக்ஷன் கிரிட்டேரியா, எவ்வாறு குழந்தைகளை நாம் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இரண்டு பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் இதற்கு பயனடைவர் அல்லது ஒரு பெற்றோரை இழந்த குழந்தைகள் பயனடைவர். இந்த பயனாளிகள் பயன்பெறுவதற்கு இரண்டு பெற்றோர்கள் இழந்த குழந்தைகளுக்கு வருமான வரி சான்று தேவை இல்லை. ஒற்றை பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு வறுமை கோட்டிற்கு இருக்கின்ற குடும்பங்களை சார்ந்த குழந்தைகளாக இருக்க அந்த சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒற்றை பெற்றோராக இருந்தாலும் சரி, இரட்டை பெற்றோராக இருந்தாலும் சரி, அவர்கள் அரசு நிறுவனங்களிலோ அல்லது பொதுத்துறை நிறுவனங்களிலேயோ வேலை செய்திருக்க கூடாது. அவ்வாறு வேலை செய்தால் அவர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது. சான்ஷன் ப்ரொசீஜர், இந்த சான்ஷன் ப்ரொசீஜருக்கு தகுந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இரண்டாவதாக, கொரோனா நோயினால்தான் இறந்தார் என்பதற்கான பெற்றோருக்கான அந்த மருத்துவ சான்றிதழை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக, பாதிக்கப்பட்ட குழந்தையோட கல்வி சான்றதை மற்றும் அந்த குழந்தையின் வயது நிறுவனம் செய்வதற்கான வயது சான்றிதழை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். நான்காவதாக, ஸ்கூல் எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன், பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பள்ளிக் கல்வியை எவ்வாறு உறுதி செய்வது என்றால், அந்த குழந்தைகள் முன்பு படித்து கொண்டிருந்த அரசு பள்ளியோ அல்லது அரசு நிதி உதவி புரியும் பள்ளிகளிலேயோ தொடர்ந்து பயில வேண்டும். இரண்டாவதாக, அந்த குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் பயின்று கொண்டிருந்தால் அந்த பள்ளிகளுக்கான கல்வி கட்டணத்தை இலவச மற்றும் கட்டாய உரிமை சட்டம் திட்டத்தின் கீழோ அல்லது மாநில அரசு மூலமாகவோ அல்லது பிரதம மந்திரியின் நிதி உதவியின் பேரிலேயோ கல்வி கட்டணத்தை செலுத்தப்பட வேண்டும். அந்த குழந்தைகளுக்கான சீருடைகள், நோட்டு புத்தகங்கள், பாட புத்தகங்கள் அனைத்தும் மாநிலமோ அல்லது மத்திய அரசாங்கமோ ஏற்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த குழந்தைகளுக்கான பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு, அவர்களுக்கான உண்டு உறைவிடம் அனைத்தும் நமது மாவட்டத்தில் இயங்குகின்ற குழந்தைகள் நலக்குழுவே இறுதியாக முடிவு எடுக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்து, மாவட்ட அளவில் ஒரு கண்காணிப்பு குழு இருக்கும். அந்த கண்காணிப்பு குழுவில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இயங்கும். இந்த கண்காணிப்பு குழு அரசின் நெறிமுறைகளின் வழியாக இந்த முறை பின்பற்றப்படுகின்றதா என்பதையும், மேலும் பயனாளிகளுக்கு உரிய முறையில் இந்த நிதி ஆதாரங்கள் சென்று கொண்டிருக்கின்றது என்று உறுதிப்படுத்துவதும் இந்த குழுவின் கடமையாகும். குழந்தைகளின் பள்ளி இடைநிற்றலை தவிர்த்திடுவதும் இந்த குழுவின் முழு பொறுப்பாகும். இந்த குழந்தைகளுக்கு அளிக்கும் அனைத்து நிவாரண நிதிகளும் கல்வி வளர்ச்சிக்காக தான் பயன்படுத்தப்படுகின்றதா என்பதையும் உறுதி செய்தல் வேண்டும். இக்குழந்தைகள் 18 வயது பூர்த்தி அடைந்த பிறகு அக்குழந்தைகளின் அசையும் சொத்து, அசையா சொத்து ஆகியவை பிரிக்கப்படுவதிலும் இந்த குழு முழு பொறுப்பெடுக்கப்பட வேண்டும். இந்த குழந்தைகளுக்கு 2 பெற்றோரை இருந்த குழந்தைகள் அந்த குழந்தைகளோட பாதுகாவலர் அல்லது உறவினரோட அரவணைப்பில் வளர்ந்து கொண்டிருக்கும் வகையில் 3000 ரூபாய் கொடுக்கப்படும் நிதி உதவி முறையாக பின்பற்றப்படுகின்றதா இல்லையா என்பதையும் இந்த சமூக பாதுகாப்புத்துறை சார்ந்த நன்னடத்தை அலுவலரும் குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் நான் இன்ஸ்டிடியூஷனல் பிஓ அவர்களும் உறுதி செய்யப்பட வேண்டும். கடைசியாக, விண்ணப்பத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்று பார்க்கும்போது, விண்ணப்பதாரரின் பெயர், விண்ணப்பதாரரின் வயது, விண்ணப்பதாரரின் தொழில் என்ன என்பதையும் நாம் குறிப்பிடப்பட வேண்டும். விண்ணப்பதாரரின் குடும்ப உறவு முறைகளையும் குறிக்கப்பட வேண்டும். குழந்தையோட குடும்ப உறவு முறைகளையும் குறிக்கப்பட வேண்டும். குழந்தையின் பெயர், அவர்களுடைய கல்வி நிலைகளை குறிக்கப்பட வேண்டும். குழந்தையின் ஒற்றை பெற்றோர் இறந்தவர்களா, இரட்டை பெற்றோர் இறந்தவர்களா என்பதையும் தெளிவாக குறிக்கப்பட வேண்டும். குழந்தை படித்து கொண்டிருக்கும் கல்வி நிலையத்தின் பெயர், அந்த குழந்தை படித்து கொண்டிருக்கும் வகுப்பின் பெயரையும் பதிவு செய்தல் அவசியம். அனைத்து குழந்தைகளும், இந்த பாதிக்கப்பட்ட அனைத்து குழந்தைகளும் இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து தமிழக அரசின் நிவாரண நிதிகள் பெற்றிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.